டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
அண்ட சராசரங்களை படைத்து அருமையாய் பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து புதிய ஒரு வாரத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பல்வேறு இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களின் சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஞானத்திற்காக, பலத்திற்காக, கிருபைகளுக்காக, வழிநடத்துதலுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்து, உமக்காக நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இடைய தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். யார் யாருக்கு எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறீரோ, இது தேவன் தனக்கு தந்த பொறுப்பு என்ற உணர்வோடு கூட தங்கள் கடமைகளை உண்மையோடும் முத்தமத்தோடும் செய்ய கிருபை தாரும். பிரயாணங்களிலே பாதுகாவலை தாரும். தீமையானவருடைய கண்களுக்கும் கரங்களுக்கும் கர்த்தர் அவர்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் அரசு துறையிலே பணி செய்து லஞ்சம் வாங்குகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அது தவறு, அது சாபம் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இந்த தவறான பழக்கத்திலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தலை சுமையாக மற்றும் தள்ளுவண்டிகளிலே வியாபாரம் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சீதோஷ்ண நிலை அவர்களுக்கு இடையூறா இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கத்தக்கதாக வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வியாபாரம் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இன்னமும் எல்லை பாதுகாவல் படையிலே பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த இடத்திலே இருந்தவர்கள் பணி செய்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு பாதுகாவலராய் இருந்து அவருடைய பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த முறையில் செய்ய கிருபை தாரும். அவர்கள் குடும்பம் ஒருவேளை தூர இடத்திலே இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு பாதுகாவலராய் இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து உமக்கு பயப்படும் பயத்திலே உம்மை நேசிக்கும் அன்பிலே வளர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் மற்றவர்களுடைய கடையிலே வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மணி நேரங்கள் அவர்கள் நின்று கொண்டே பணி செய்ய வேண்டியிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் தாமே அதற்கு ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் தாரும். உண்மையோடு உத்தமத்தோடு தங்கள் வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஐயா, இன்னமும் வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல சரீர சுகத்தை தாரும், பலத்தை தாரும். யார் வீடுகளிலே வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக உண்மையாகவே ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராயிருந்து சிறந்த சேவை செய்ய கர்த்தர் அனுதினமும் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வேலை செய்யாமல் சோம்பலாயிருக்கிற பெண்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைக்கிறோம். ஐயா, அவர்களுக்கும் தேவையான சுறுசுறுப்பை தந்து பொறுப்பு உணர்வை தந்து தங்கள் கடமைகளை தாங்களே செய்யும் மனப்பக்குவத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் அடிக்கடி சுகவீனப்படுவதனாலே வேலைக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவருடைய வியாதிகளிலிருந்து அவர்களுடைய பலவீனங்களிலிருந்து நீர் பூரண விடுதலையை கொடுத்து சிறந்த முறையிலே தங்கள் கடமைக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நல்ல பணியாளர்கள் கிடைக்காமல் கஷ்டப்படும் தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற பணியாளர்களை அந்தந்த காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்து அவருடைய பணியை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆண்டிலேயும் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறப்போகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் பணியை திரும்பி பார்த்து திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த ஓய்வு நாட்களுக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபையை தாரும். ஓய்வு காலங்களிலேயும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் பயனுள்ள வகையிலே அதை செலவு செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் திருமண வயதை தாண்டி நிற்கும் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். தவறான தீர்மானங்களுக்குள்ளே வந்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இந்த நாளிலேயும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய அவசிய தேவைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து எங்களோடு அதை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே புதிய வல்லமையினாலே நிரப்பும், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய உதவி செய்தலும், ஞானத்தோடும் விவேகத்தோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை சிறப்பாய் செய்து முடிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15-23 வசனங்களை பார்க்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அருமையானவர்களே, இந்த பட்டணத்தின் வடிவத்தை கூறுவது மிகவும் கடினமாகும். புதிய சிருஷ்டிப்பின் நித்தியத்தின் கால அளவை நாம் நிதானிக்க முடியாத நமது இயலாமையை அது தெரிவிக்கிறது. முதலாவதாக பட்டணத்தின் அளவை குறித்து பார்ப்போம். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. 12,000 ஸ்தாதி அளவு என்பது 1,500 மைல் ஆகும். இந்த பட்டணத்தின் அளவு மிகவும் பெரியதாக இருக்கிறது. தேவன் சிருஷ்டிகராக எதையும் குறைபடும்படி படைத்ததில்லை. கடற்கரையில் ஏராளமாக மணலையும் கடலில் ஏராளமாக தண்ணீரையும் படைத்திருக்கிறார். பல மலைகளை ஏற்படுத்தி பாறைகளை ஆங்காங்கே ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகாய மண்டலத்தை சிருஷ்டித்து வானத்திலே நட்சத்திரங்களையும் கோள்களையும் படைத்திருக்கிறார். தேவன் அனைத்தையும் தாராளமாகவே செய்கிறார். அந்த பட்டணத்தின் வடிவத்தை குறித்து பார்ப்போம். அந்த நகரம் சதுரமாயிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் 1,500 மைல் அளவுள்ள கனசதுரமாக இருக்க வேண்டும். டாக்டர் சி.எஸ் என்பவர் அதனை கனசதுரம் என்றும், டாக்டர் ஹாரி ஐன்சைட் என்பவர் அதனை கூம்பு என்றும் கூறுகின்றார். ஆகாய மண்டலத்திலே காணப்படுகின்ற மற்ற கோள்களைப் போன்று இதுவும் ஒரு கோளாக பந்து போன்று மிதந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் அறிந்த வரையிலேயும் வானமண்டலத்திலே சதுரமாகவும் கூம்பு வடிவத்திலேயும் எதுவும் காணப்படவில்லை. என்றாலும் திட்டவட்டமாக அந்த நகரம் சதுரமாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. நிர்மலமான தெளிவான ஒரு கோளத்திலே அந்த பட்டணம் கனசதுரமாக காணப்படுகிறது. பட்டணத்தின் உள் அளவுகளே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி பந்திற்குள்ளே கனசதுரத்தின் எட்டு மூலைகளும் கோளத்தை தொட்டுக் கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். கணக்கியல் நிபுணர்களும் பொறியியல் வல்லுநர்களும் இந்த கோளத்தின் சுற்றளவை குறித்து ஒரே விதமான முடிவையே கூறுகிறார்கள். 1500 பக்க அளவு கொண்ட கனசதுரத்தை உள்ளடக்கக்கூடிய கோளத்தின் சுற்றளவு ஏறக்குறைய 8164 மைல்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சந்திரனின் விட்டம் ஏறக்குறைய 2160 மைல்களாகும். ஆனால் புதிய எருசலேமின் கோளத்தின் விட்டம் 2600 மைல்களாகும். எனவே புதிய எருசலேம் சந்திரனை விட பெரியதாகும். இதுவும் ஆகாய மண்டலத்திலுள்ள பிற பொருட்களைப் போன்று கோள வடிவத்திலேயே காணப்படும். நாம் இந்த கோளத்தின் உட்பகுதியிலேதான் வாழ வேண்டும். பூமியிலே நாம் வெளிப்பக்கத்திலே வாழ்கிறோம். இதனால் நமக்கு புவியீர்ப்பு விசை அவசியமாகிறது. இல்லையென்றால் நாம் ஆகாயத்திலே மிதக்க ஆரம்பித்து விடுவோம். புதிய எருசலேமிலே நாம் உட்பக்கத்திலேயே நடக்க வேண்டும். வெளிப்படுத்தின சேஷம் 21 அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கிக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக மதில் கட்டப்படுகிறது. மதில் சுவர் கட்டப்பட்ட பட்டணம் பாதுகாப்பான பட்டணம். புதிய எருசலேம் பட்டணம் பாதுகாப்பான பட்டணம். அந்த பட்டணத்திற்குள்ளே வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பரலோக சாலேம் நகரத்தார் சமாதானம் பாதுகாப்பு எனும் கனிகளை பூசிப்பார்கள். பூமியிலே தேவனோடு சமாதானம் அனுபவித்தவர்கள் நித்திய நித்தியமாக சமாதானத்தின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த பட்டணம் சமாதானம் என்னும் பெயர் கேட்டாற்போல முழு அர்த்தத்தையும் அனுபவிக்கிறது. சுவர் 144 முழ உயரமாயிருந்தது என்பது 216 அடி உயரம் என்பதாகும். பழைய பாபிலோனின் மதிச்சுவர்கள் 50 முழ அகலமும் 200 முழ உயரமுமாயிருந்தது. புதிய எருசலேமின் மதிச்சுவர்களின் உயரம் அது பெரிய பட்டணம் என்பதை தெரிவிக்கிறது. பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டது என்பதை காட்டிலும் அழகிற்காக கட்டப்பட்டது போன்று காணப்படுகிறது. இரத்தின கற்களால் கட்டப்பட்டது. இரத்தினம் உறுதியான தன்மைக்கும் அழகிற்கும் பெயர் பெற்றதாகும். பட்டணத்தின் வெளிப்புறம் இரத்தின கற்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. பாருங்கள் வெளிப்படுத்தின சேஷம் 21:19-20 வசனங்கள். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தனம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி இவைகளே. பட்டணத்தின் 12 அஸ்திபாரங்களும் அப்போஸ்தலர்களின் பெயர்களை கொண்டது மாத்திரமல்ல 12 விதமான விலையேற பெற்ற கற்களாகவும் இருந்தது. மனிதன் அறிந்தவற்றுள் மிகவும் அழகானதும் விலைமதிப்புள்ள பொருள் விலையேற பெற்ற கற்களே ஆகும். மனித தன்மையின்படி இந்த கற்கள் இந்த பட்டணத்தின் மகிமையை தெரிவிக்கின்றது. இந்த 12 கற்களை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்வது மிகச்சிறந்த அழகை தெரிவிக்கின்றது. வெவ்வேறு நிறங்களும் இள நிறங்களும் வானவிலை நிறங்களை காட்டுகிறது. இந்த கற்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வச்சிரக்கல். இது நிறமற்ற கல். நாம் முன்பு பார்த்தது போன்று இது வைரக்கல்லாக இருக்க வேண்டும். சலனமற்று கண்ணாடி போன்று காணப்படுகிறது. ஒளியையும் நிறங்களையும் பிரதிபலிக்கிறது. புதிய எருசலேம் பட்டணத்தை குறித்து கூறும்பொழுது டாக்டர் சீஸ் என்பவர் தூய்மையாக சுத்தமாக ஒளி ஊடுருவி செல்லத்தக்கதாக ஒளியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று கூறுகிறார். இரண்டாவதாக இந்திர நீலம். இதன் நிறம் நீலம். யாக்கோபு 24:10 இந்த கல் தேவனின் அஸ்திபாரமாக காணப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது என்று மொபட் என்பவர் கூறுகிறார். பிளைனி என்பவர் இதனை ஒளி புக முடியாத பொன் துகள்கள் கொண்ட கல் என்று கூறுகின்றார். மூன்றாவதாக சந்திரகாந்தம். இது பச்சை நிறமானது, கடினமான கல், சந்திரகாந்த மலையில் வெட்டி எடுக்கப்படுகின்ற வைடூரியம் வகையிலான கல் என்று பிளைனி என்பவர் சொல்கிறார். பித்தளை சார்ந்த பச்சை நிறமான செயற்கை பொருள் என்று ராபர்ட்சன் என்பவர் சொல்கிறார். நான்காவதாக மரகதம். இதன் நிறம் பச்சை. ராபர்ட்சன் என்பவர் இதனை பச்சை கல் என்று கூறுகின்றார். ஆறாவதாக பதுமராகம். இது சிவப்பு கலந்த கல். பிளைனி என்பவர் இதை சருதையில் உள்ள சிவப்பு கல் என்று கூறுகின்றார். ஏழாவதாக சுவர்ண ரத்தினம். இது பொன்னிறமான மஞ்சள் நிறக்கல். எட்டாவதாக படிக பச்சை. இது பச்சை நிறமானது. இது மரகதத்தை போன்றது என்று ராபர்ட்சனும், கடலை போன்ற பச்சை நிறமானது என்று பிளைனி என்பவரும் கூறுகிறார்கள். ஒன்பதாவதாக புஷ்பராகம். இது பச்சை கலந்த மஞ்சள் நிறமானது. ராபர்ட்சன் என்பவர் பொன்னிறமான பச்சைக்கல் என்று கூறுகின்றார். பத்தாவதாக வைடூரியம். இது பொன் பச்சை நிறமானது. பதினோராவது சுநீரம். இது சிவப்பு கலந்த ஊதா நிறமானது, அல்லது வயலட் நிறமானது என்று சொல்லலாம். பனிரெண்டாவதாக சுகந்தி. இது நீல நிறமான கல். புதிய எருசலேமிலே அஸ்திபாரம் முழுவதும் விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டு செல்வ வளத்தை வெளிப்படுத்துகின்றது. அதன் உள்ளே இயேசுவே வெளிச்சமாக இருக்கிறார். அங்கு அவரே பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒளி கொடுக்கிறவராயிருப்பார். விண்வெளி பயணிகள் வானவெளியில் அனைத்தும் கருமையும் சாம்பல் நிறமுமாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு கோளாகும். அனைத்தும் இந்த புதிய எருசலேம் ஆகிய கோளை சுற்றியே சுற்றும். ஒளி அங்கு இருந்துதான் வரும். இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இருப்பார். அந்த ஒளி மிகவும் அழகான நிறங்களாக ஜொலிக்கும். புதிய எருசலேம் ஒளியின் பட்டணமாகவும் நிறங்களின் பட்டணமாகவும் காணப்படும். தேவனே அங்கே ஒளியாயிருப்பார். அந்த பட்டணம் வைரக்கல்லை போன்று ஒளி ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்து நிறங்களும் இதன் வழியாக வந்து பிரபஞ்சத்திற்குள்ளே செல்லும். வைரக்கல் ஒரு கோளமாகவும் அதன் உள்ளே புதிய எருசலேம் பட்டணமும் காணப்படுகிறது. பட்டணத்தின் உள்ளே இருந்து வெளிவருகின்ற ஒளி பல நிறங்களாக பிரதிபலிக்கின்றது. எனவே புதிய எருசலேம் புதியதொரு கோளமாக காணப்படும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:21 பாருங்கள். 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அருமையானவர்களே, இந்த பட்டணத்தை குறித்து கூறப்படும் பொழுது ஆரம்பத்திலேயே இந்த பட்டணம் ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய கண்ணாடி போல இருந்தது என்று கூறப்பட்டிருந்தது. ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய கண்ணாடி போன்ற பட்டணத்திற்குள்ளே நாம் இருப்போம். உள்ளே இருந்து வெளிச்சம் வெளியே செல்லும் பொழுது இப்பொழுது நாம் கண்களால் காண முடியாத பல வண்ணங்களில் பிரதிபலிக்கும். புதிய சரீரத்திலே நாம் அந்த வண்ணங்களை காணக்கூடியவர்களாயிருப்போம். நகரத்தின் வீதி சுத்த பொன்னாயிருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக வீதிகள் அல்ல, வீதி என்று கூறப்பட்டுள்ளது. தெளிவுள்ள பளிங்கு போல என்பதனாலே அந்த தெருவும் தெளிவான பொன்னாக இருந்தது என்பதை அறிகிறோம். கோலத்தின் வழியாக நாம் உள்ளே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று காண்பதைப் போன்ற தெருக்கள் காணப்படுவதில்லை. புதிய எருசலேமிலே ஒரே ஒரு தெரு மாத்திரமே 4 வாசல்களிலும் துவங்கும். அந்த வீதி வட்டமாக மேலே சென்று கீழே வரும். ஒன்று உள்ளே செல்லும் வழியாகவும் மற்றொன்று வெளியே செல்லும் வழியாகவும் காணப்படும். வீதியும் ஒளி ஊடுருவி செல்கின்ற பொன்னாக இருப்பதனால் ஒளியை எதுவும் தடுப்பதில்லை. தெருக்களும் ஒளியை மறைப்பதில்லை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:22-23 பாருங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கே. தன்னுடைய பிரசன்னத்தினாலே தேவன் புதிய சிருஷ்டிப்பிற்கு ஒளி கொடுக்கிறார். பழைய சிருஷ்டிப்பிலே பாவம் பிரவேசித்த பின்பு தேவன் தனது பிரசன்னத்தை விலக்கிவிட்டார். ஆழத்தின் மேல் இருள் இருந்ததென்று ஆதியாகமம் 1:2 நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒளியை கொடுப்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். நாம் வீடுகளிலும் தெருக்களிலும் ஒளி கொடுக்க பல்புகளை மாற்றுவது போன்று தேவன் அவைகளை வானத்திலே வைத்தார். என்ற போதிலும் புதிய சிருஷ்டிப்பிலே பாவம் நீக்கப்பட்டு விட்டதால் அவரே திரும்பவுமாக ஒளியாகிவிட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு அவருடைய ஒளியிலே நடக்கிறீர்களா? அவருடைய ஒளியிலே நடப்போம் என்றால் நாம் இடறாதபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். அந்த ஒளியினிடத்திலே நீங்கள் கடந்து வரவில்லை என்றால் இன்றே இயேசு கிறிஸ்துவாகிய அவரிடத்திலே கடந்து வாருங்கள். அருமையானவர்களே, புதிய சிருஷ்டிப்பில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் இயேசு கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட பொன் குத்துவிளக்கு கிறிஸ்துவின் காட்சியாக இருக்கின்றது. புதிய எருசலேமிலும் அவரே பொன் குத்துவிளக்கு. ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் தொழுது கொள்வதற்காக ஆசாரியர்கள் பிரவேசித்தது போன்று உலகத்திலுள்ள தேசங்கள் அனைத்தும் பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்கும். பழைய ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தது போன்று இஸ்ரவேல் தேசமும் புதிய எருசலேமிற்குள்ளே பிரவேசிக்கும். கலசத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொண்டு வரப்படுவதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவரே அங்கே இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திற்கு பதிலாக இஸ்ரவேல் தேசத்திலே தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது ஷெக்கினாவின் மகிமை காணப்பட்டது. தேவ பிரசன்னத்தின் அடையாளமாக ஷெக்கினாவின் மகிமை காணப்பட்டது. பாவம் பெருகிய பொழுது ஆலயத்திலே கடைபிடிக்க வேண்டிய சடங்காச்சாரங்கள் இல்லாமல் தேவனை நெருங்க முடியவில்லை. என்ற போதிலும் புதிய எருசலேமிலே பாவம் காணப்படவில்லை. நினைவிலிருந்து எடுத்து போடப்பட்டு விட்டது. புதிய எருசலேமாகிய பட்டணம் முழுவதுமே ஆலயமாக கருதப்பட்டாலும் தேவனின் பிரசன்னம் காணப்படும் இடம் ஆலயமாக வேண்டும் என்ற தேவை அவசியமானது. புதிய எருசலேமிலேதான் மனிதன் தேவனை முகமுகமாக காணப்போகின்றான். புதிய எருசலேம் இந்த பூமியை போன்று ஒளிக்காகவும் ஜீவனுக்காகவும் சூரியனும் சந்திரனையும் சார்ந்திருப்பதில்லை. ஏனென்றால் ஒளியாகவும் ஜீவனுமான இயேசு கிறிஸ்துவே புதிய எருசலேமிலே இருப்பார். தேவனின் மகிமை புதிய எருசலேமிலே எவ்வித மறைவுமின்றி வெளிப்படையாக விளங்கும். அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு மகிமையான நாளாய் இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிமையான ஸ்தலத்தை காணவும் அதிலே பிரவேசிக்கவும் நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையிலே மாதிரியாக கொண்டு அவருடைய அன்பிற்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6:16 வசனத்தின் பின்பாகம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6:16 வசனத்தின் பின்பாகம்.